الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله اللهم صل على نبينا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் மனிதர்களாக பிறந்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா பல ஆசைகளை வைத்திருக்கிறான். மனிதர்கள் ஆசைப்படுபவைகள் எல்லாம் உலகத்தில் மனிதர்களுக்கு நிறைவேறி விடுவதில்லை. உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கிறான். யார் எதை நாடினாலும் இங்கே நடக்கக்கூடியது அல்லாஹ் நாடுவது மட்டும்தான். மனிதன் நிறைய திட்டமிடுகிறான், நிறைய ஆசைப்படுகிறான். சிலது வாழ்க்கையில் நிறைவேறுகிறது, பலது அரைகுறையாக நிறைவேறுகிறது. இன்னும் சில ஆசைகள் நிறைவேறாமலேயே அவன் உலகத்தை உலக வாழ்க்கையை முடித்து கொண்டு இங்கிருந்து சென்று விடுகிறான். இப்னு ஆதம் அந்த துரீத் வ انا اريد ولا يكون الا ما اريد. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஆதமுடைய மகனே, நீ ஒன்றை நாடுகிறாய், நான் ஒன்றை நாடுகிறேன், கடைசியாக நான் நாடுகிறது தான் நடக்கிறது, நீ நாடுவதெல்லாம் நடந்து விடுவதில்லை. கண்ணியமானவர்களே, யாராவது ஒரு மனிதன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் உலகத்தில் நிறைவேற வேண்டும் என்று விரும்பினால், உலகத்தில் இதுவரைக்கும் யாருக்கும் அப்படி நினைத்தவைகள் எல்லாம் நடக்கவில்லை. உலகத்தில் சிறந்தவர்களாக இருந்தவர்கள், பெரும் வல்லரசுகளாக இருந்தவர்கள், செல்வந்தர்களாக இருந்தவர்கள் ஒவ்வொருவரும் நிறைய வித்தியாசமான ஆசை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் நாடியது மட்டும்தான் உலகத்தில் நடந்தது. அல்லாஹ் நாடியது மட்டும்தான் உலகத்தில் நடந்தது. அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறாமல் அவர்கள் போயிருக்கிறது. அதே நிலைதான் இந்த மனிதனுக்கும் வரப்போகிறது. மனிதனுடைய ஆசைகளை நிரப்புவதற்கான ஒரே ஒரு இடம், அது கபரு. மனிதன் போய் சேரக்கூடிய மண் அறைதான். மௌத்து வரைக்கும் ஆசைப்படுகிறான், ஆசைகள் நிறைவேறாமலேயே உலகத்தை விட்டு போகிறான். அவனை கொண்டு போய் கபரிலே படுக்க வைத்து மண்ணை போட்டு விட்டால் அப்பொழுதுதான் அவனுடைய உள்ளம் நிறைவடைகிறது, அவனுடைய ஆசைகளுக்கு முற்றுப்புள்ளி வருகிறது. கண்ணியமானவர்களே, உலகத்தில் துக்கங்கள், சுகங்கள், சந்தோஷங்கள், கவலைகள் என்று மாறி மாறி வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் அல்லாஹு தஆலா இங்கே வைத்திருக்கிறான். எந்த நிலை வந்தாலும் ஒரு மூமின் முஸ்லிமானவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அவன் திருப்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிற ஒரு பண்புதான் ஒரு முஸ்லிம் தனக்குள்ளே போதும் என்ற மனசை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல் கனாஆ என்று அரபியிலே சொல்லப்படக்கூடிய ஒன்றுதான் போதும் என்ற மனசு. உலகத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள், ஏதோ ஒரு வழியில் உங்களுடைய தேவைகளை அல்லாஹு தஆலா பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது எனக்கு கிடைக்கிறது போதும் என்ற மனசை, அந்த எண்ணத்தை நீங்கள் உங்களுடைய உள்ளங்களிலே ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உலகத்தில் என்ன நிலை வந்தாலும் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த போதும் என்ற மனசு ஒரு மனிதனுக்கு இல்லை என்றிருந்தால், அவனுடைய கையில் உலகம் முழுக்க இருந்தாலும், உலகத்தில் உள்ள அவ்வளவு செல்வங்களை அவன் கையில் கொடுத்தாலும் அப்பொழுதும் அவன் கவலைப்பட்டுக் கொண்டுதான் இருப்பான். அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் என்பது வரமாட்டாது. உலகத்தின் ஆசைகளை குறைத்துக் கொண்டால் சந்தோஷமாக வாழலாம். நாம் இன்று சோதிக்கப்பட்டிருக்கிற நோய் இதுதான், ஆசை ஆசை என்று உள்ளது இல்லாதது அத்தனையையும் ஆசைப்படுகிறோம். பிறகு நாம் வாழ்க்கையில் சந்தோஷம் அடைவதில்லை. ஒரு சஹாபி வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், دلني على عمل اذا عملته احبني الله واحبني الناس எனக்கு ஒரு அமலை சொல்லி தாருங்கள் அந்த அமலை நான் செய்தால் அல்லாஹ்வுடைய அன்பும் எனக்கு கிடைக்க வேண்டும் மனிதர்களுடைய அன்பும் கிடைக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு இரண்டு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள் இந்த ரெண்டையும் செய்யுங்க அல்லாஹ்வுடைய நேசமும் கிடைக்கும் மனிதர்களுடைய நேசமும் கிடைக்கும் சொன்னார்கள் இஸ்ஹத் ஃபித் துன்யா யுஹிப்பக அல்லாஹ் உலகத்தின் ஆசையை குறைச்சு கொள்ளுங்க உலகத்தில் நிறைய ஆசைப்படுகிறீர்களே அந்த ஆசையை குறைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும் வஸ்ஹத் ஃபீமா இந்த நாஸ் மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடியவைகள் மனிதர்களிடத்தில் எவ்வளவு செல்வங்கள் இருக்கின்றன அவர்களிடத்தில் பதவி இருக்கின்றன அவர்களிடத்தில் வாகனங்கள் அவர்களிடத்தில் அவர்களுடைய புகழ் அவர்களுடைய பாராட்டு என்று மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடியவற்றிலிருந்து நீங்கள் பற்றற்று அதை ஆசை வைக்காமல் அந்த ஆசையை நீங்கள் இல்லாமலாக்குங்கள் மனிதர்கள் எல்லோரும் உங்களை நேசிப்பார்கள் எப்பொழுது எவ்வளவு பெரிய நண்பராக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவர்களிடத்திலே தேவைப்படும் பொழுது அவர்களிடத்திலே இருக்கிறவற்றில் நாங்கள் தேவை காணும் பொழுது அங்கே நமக்கிடையில் தூரம் உண்டாகிறது எவ்வளவு நண்பராக இருந்தாலும் சரி அவர் நண்பர் நாம கையேந்தாத வரைக்கும் கையேந்தி விட்டோம் எங்களுடைய காரியத்தை செய்து தாருங்கள் என்று சொல்லிவிட்டோம் அன்றிலிருந்து பிரிவு உண்டாக ஆரம்பிக்கும் அது உடனே உருவாகாவிட்டாலும் சரி அன்றிலிருந்து நம்முடைய அன்பு அது குறைய ஆரம்பிக்கும் அது மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது லா தஸ்அலன்ன பனி ஆதம ஹாஜதன் வஸலில்லதி அப்வாபுஹு லா துஹ்ஜபு உங்களுக்கு எந்த தேவைகள் வந்தாலும் மனிதர்களிடத்தில் உங்களுடைய தேவைகளை கேட்டு விடாதீர்கள் இதை செஞ்சுட்டாங்களே என்னுடைய இந்த வேலை இருக்குது முடிச்சு தாரீங்களா எனக்கு இவ்வளவு தேவை இருக்குது கடன் தாரீங்களா எனக்கு சந்தோஷமாக இவ்வளவு தாங்களே என்று எதையும் கேட்காதீர்கள் வஸலில்லதி அப்வாபுஹு லா துஹ்ஜபு ஒருவன் இருக்கிறான் அவனுடைய வாசல்கள் எப்பொழுதும் மூடப்படுவதில்லை அது திறந்தே வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு தேவை வந்தால் அவனை கேளுங்கள் அல்லாஹ்வுடைய வாசல்கள் எப்பொழுதும் மூடப்படுவதில்லை அவன் தனக்கு ரஹீம் என்று பெயர் வைத்திருக்கிறான் இரக்கமுள்ளவன் என்று பெயர் வைத்திருக்கிறான் எதற்காக அடியார்கள் மீது இரக்கம் காட்டுவதற்காக கரீம் ஜவ்வாத் கொடையாளன் என்று அவன் பெயர் வைத்திருக்கிறது எங்களுக்கு தருவதற்காக வேண்டித்தான் அவனை கேளுங்கள் ஃபல்லாஹு யக்தபு இன் தரக்த சுஆலஹு வபனு ஆதம ஹீன யஸ்அலு யக்தபு அல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவன் என்றால் மனிதருக்கு தேவை வரும் பொழுது அல்லாஹ்விடத்திலே அவன் கேட்காவிட்டால் அவன் மீது அல்லாஹ் கோபம் அடைகிறான் இந்த மனிதனுக்கு எவ்வளவு தேவை இருக்கிறது நோய்கள் இருக்கிறது பிரச்சனை இருக்கிறது இவன் ஒரு தடவையும் என்னிடத்தில் கேட்பதில்லையே என்று அல்லாஹ் அவன் மீது கோபம் அடைகிறான் நேர்மாற்றமாக மனிதன் மனிதனிடத்தில் நீங்கள் கேட்க போனால் அப்பொழுதுதான் அவன் கோபம் அடைகிறான் அவனுக்கு கோபம் வருகிறது அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் மனிதர்களிடத்திலே தங்களுடைய தேவைகளை கேட்க ஆரம்பித்தவர்கள் ஒரு நாளும் அதை நிறுத்திக் கொள்வதில்லை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் மனிதனுக்கு இருக்கிற ஆசை போவதில்லை கேட்டுக்கொண்டே இருப்பான் ஆகவேதான் நாங்கள் பார்க்கிறோம் யாசகம் கேட்கிறவர்கள் அவர்கள் எவ்வளவுதான் பணத்தை சேர்த்துக் கொண்டாலும் அவர்களுடைய அந்த தொழிலை தொழிலாகவே மாறிவிடுகிறது அதை அவர்கள் விட்டு விடுவதில்லை இன்று கேட்கிறவர்களுக்கு நாங்கள் நிறைய கொடுத்து விட்டால் நாம நினைக்கிறோம் நாளைக்கு இவர் போகவே மாட்டார் இந்த மாதம் நிறைய கொடுத்து விட்டால் அடுத்த மாதம் இவர் கையேந்தவே மாட்டார் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அடுத்த மாதம் ஆரம்பத்திலேயே பார்த்தாலும் அவர்கள் இருக்கிறார்கள் ரோட்டிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஏனென்றால் போதும் என்ற மனசு வரும் வரைக்கும் மனிதனுக்கு எவ்வளவு செல்வம் வந்தாலும் அவன் திருப்தி அடைவதில்லை இது ஒரு ஏழையுடைய நிலை மட்டுமல்ல சில பேரை பெரிய செல்வந்தனாக இருப்பான் மாதாந்தம் பல லட்சம் ரூபாய்கள் வருமானம் அவனுக்கு வந்து கொண்டிருக்கும் அந்த மனிதனுடைய மனசில் கூட போதும் என்ற மனசு இல்லை என்றிருந்தால் போதும் என்ற எண்ணம் இல்லை என்றிருந்தால் அவன் பிச்சைக்காரனாகத்தான் இருப்பான் போதாது அவன் அனுபவிக்கவும் மாட்டான் அவன் தேடி முடிக்கவும் மாட்டான் இந்த நிலை இது பணக்காரர்களும் அவர்களுக்கும் இருக்கிறது ஏழைகளுக்கும் இருக்கிறது போதும் என்ற மனசை மனிதன் உருவாக்கிக் கொண்டால் சந்தோஷமாக இருக்கலாம் இதாமா குந்ததா கல்பின் கனூன் ஃபஅன்த வமாலிகு துன்யா சவாவு மனிதனே ஒரு பண்பை மட்டும் ஏற்படுத்திக்கொள், போதும் என்ற மனசை மட்டும் நீ உனக்குள்ளே ஏற்படுத்திக் கொண்டால் நீயும் உலகத்தை ஆள்கிற அரசனும், உலகத்தில் முழு உலகத்தையும் ஆள்கிற அரசனும் சமமானவர்கள். ஒருவனுக்கு முழு உலகம் இருந்தாலும் அவன் அனுபவிக்க போறது அதுக்கு ஒரு அளவு இருக்கிறது, அதை தாண்டி அவனால் எதையும் அனுபவித்துவிட முடியாது. ஒரு ஹதீஸில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்களே உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையை அடையும் பொழுது மூன்று அல்லாஹ்வுடைய ஞாபகத்துக்கள் உங்களுக்கு கிடைத்திருந்தால் முழு உலகமும் உங்களுக்கு கிடைத்ததாக நினைத்துக் கொள்ளுங்கள். சொன்னார்கள், மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபி சிர்பி, உங்களில் ஒருவர் காலையை அடையும் பொழுது எந்த பயமும் இல்லாமல், யாரை பற்றிய அச்சமும் இல்லாமல் காலையை அடைகிறார். இது முதலாவது ஞாபகம், காலையில் எழும்பும் பொழுது அவருடைய பயம் இவருடைய பயம் என்று யாருடைய பயமும் இல்லை, இந்த நிலையில் காலை வருகிறது. பெரும்பாலும் நம்மில் நூற்றுக்கு நூறு வீதமானவர்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கிறது. இரண்டாவது முஆஃபன் ஃபி ஜஸதி, உடம்பில் ஆரோக்கியமாக இருக்கிற நிலையில் காலையை அடைகிறான். நேற்றிரவு படுத்தவர்கள் காலையில் எத்தனையோ பேர்கள் ஆஸ்பத்திரிகளில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார்கள், போனால் பார்க்கலாம். ஆனால் நம்மை ஆரோக்கியமாக அல்லாஹ் இன்று காலையில் எழுப்பி இருக்கிறான். அல்லாஹ் நாடி இருந்தால் நம்மை கட்டிலில் போட்டிருக்கலாம், கபருக்குள்ளேயும் போட்டிருக்கலாம். இது இரண்டாவது. மூன்றாவது சொன்னார்கள், வைந்தஹு கூது யௌமி, தன்னிடத்தில் அன்றைய நாளுக்கு தேவையான சாப்பாட்டுக்குரிய வசதி இருக்கிறது. அன்றைய நாளுக்கு, அடுத்த நாளைக்கல்ல, அன்றைய நாளுக்கு தேவையான சாப்பாட்டுக்கு ஏற்பாடு இருக்கிறது. இந்த நிலையில் காலையை அடைந்தால் அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் அத்தனை சந்தோஷங்களும் அவருக்கு வேரோடு பிடுங்கி கொடுக்கப்பட்டிருப்பதை போல முழு துனியாவும் அவருக்கு கிடைச்சிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் காலையை அடையும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான நாட்களில் நாம் இந்த மூன்று நியமத்துக்களையும் அடைந்தவர்களாகத்தான் ஒவ்வொரு நாளையும் அடைந்திருக்கிறோம். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் நமக்கு முழு துனியாவும் கிடைத்திருக்கிறது. இன்னும் நாம் போதும் என்ற மனசை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. போதாது, எம்மிடத்தில் உள்ளவைகளை நாம் பார்ப்பதில்லை, இல்லாதவைகளையே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இன்று உலகத்தை தேடுவதும் சம்பாதிக்கிறதும் சேகரிக்கிறதும் இன்றைய நாளுடைய சாப்பாட்டுக்காக அல்ல, எத்தனையோ வருஷங்களுக்காக. சிலர் தேடுவது அவர்களுக்காகவே அல்ல, அவர்களுக்காகத்தான் தேடுகிறார்கள் என்றிருந்தால் அவர்களிடத்துல இருக்கிறது. அவர்கள் நூறு வருஷம் வாழ்ந்தாலும் போதும், இன்னும் இன்னும் தேடுகிறார்கள். யாருக்காக? குழந்தைகளுக்காக, பேரர்களுக்காக, அல்லது வேறு யாருக்காகவோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இருப்பதை, எனக்கு இன்றைக்குரியது இருக்கிறது என்று பொருந்திக் கொண்டால் பறவைகளைப் போல சந்தோஷமாக வாழலாம், கவலை இல்லாமல் வாழலாம். இந்தியாவில் நவாபுகளுடைய ஆட்சி காலம் இருந்தது. ஒரு காலத்தில் மாநிலங்களை அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய பெரும் செல்வந்தர்களாக இருந்த நவாபுகள் ஆட்சி செய்தார்கள். பஹாவல்பூர் என்ற ஒரு பெரும் மாநிலம், அங்கே இருந்த கவர்னர் அந்த நவாப் ஒரு சாலிஹான மனிதராக இருந்தார். இந்தியாவின் பல இடங்களிலும் பெரும் பெரும் தாருல் உலூம்களும் மதரசாக்களும் ஜாமியாக்களும் கட்டப்பட்டிருக்கின்றன. பஹாவல்பூர் என்பது நிறைய முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி. அவர்களும் நினைத்தார்கள், இங்கேயும் ஒரு பெரும் ஜாமியா, ஒரு தாருல் உலூமை கட்ட வேண்டும். அவர்களுடைய செலவிலேயே, அந்த நவாபுடைய செலவிலேயே கட்டுமான வேலைகள் நடைபெறுகிறது. உலமாக்களை அழைத்து கேட்கிறார், நிறைய செலவழிச்சு இந்த ஜாமியாவை, இந்த இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியை நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம், கட்டி முடிந்ததற்கு பின்னால் இங்கே படிக்கிறதுக்கு மாணவர்கள் வருவார்களா? வெறும் கட்டிடம் மட்டும் இருந்தால் போதாது, மக்கள் வர வேண்டுமே. உலமாக்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆலோசனை செய்து இந்தியாவில் இருக்கிற மிக சாலிஹான ஒரு நல்ல மனிதருடைய பெயரை சொல்கிறோம், அவரை கொண்டு வந்து அவருடைய கையிலே இதனுடைய பொறுப்பை கொடுத்து விட்டால் எந்த கவலையும் பட தேவையில்லை, தானாகவே இது ஓடிக்கொண்டு போகும் என்று சொன்னார்கள். கட்டுமான வேலை முடிவடைகிறது. அவர் உலமாக்களை அழைத்து கேட்கிறார், யாரை இப்பொழுது நீங்கள் சொல்லப் போகிறீர்கள்? சொன்னார்கள், நாங்கள் ஆலோசனை செய்து சொல்கிறோம். எல்லோரும் சேர்ந்து ஆலோசனை செய்து கடைசியாக வந்து சொன்னார்கள், உத்தரப்பிரதேசில் காசிம் நானோத்தவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் மனிதர் இருக்கிறார். அந்த மனிதரை கொண்டு வந்து அவருடைய கையிலே இந்த பொறுப்பை கொடுத்து விட்டால் கவலைப்பட வேண்டியதில்லை, மக்கள் வருவார்கள், மாணவர்கள் வருவார்கள், இந்த ஜாமியா நடந்து கொண்டே செல்லும் என்று சொன்னார்கள். சரி என்று அவர் சொல்லிவிட்டு கேட்கிறார், இப்பொழுது அவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கிறார்கள்? அங்கே சொன்னார்கள் 2 ரூபாய்கள் அல்லது 3 ரூபாய் இருக்க வேண்டும் என்றார்கள். அந்த காலம் 5-10 ரூபாய்கள் பெரும் சம்பளமாக கொடுக்கப்படுகிற காலம். சொன்னார்கள் 2 அல்லது 3 ரூபாய் அவர்களுக்கு சம்பளம் இருக்க வேண்டும் என்றால் ஒரு பெரிய ஒரு இடத்திலே படித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நவாப் இதை கேட்டுவிட்டு சொன்னார், அவரை அழைத்து வாருங்கள், அவருக்கு வீட்டுக்கான ஏற்பாடும் நாங்கள் செய்து கொடுக்கிறோம், மாதாந்தம் அவருடைய 2 ரூபாய்க்கு பதிலாக நாங்கள் 100 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். 2 ரூபாய்க்கு 100 ரூபாய் கொடுக்கிறதாக இருந்தால் 2000 சம்பளம் வாங்குகிறவருக்கு 10,000 கொடுப்பதைப் போல, 20,000 சம்பளம் வாங்குகிறவர்களுக்கு 10,00,000 சம்பளம் கொடுப்பதைப் போல. இந்த பதிலை கேட்டதும் அந்த இருந்த அந்த கூட்டத்தினருக்கு சந்தோஷம். அவர்கள் நினைத்தார்கள், இப்பொழுது நாங்கள் போய் பேசப் போகிறோம், அவர்கள் வந்து விட்டார்கள் என்று நினைத்தார்கள். இப்பொழுது ஒரு கூட்டம் புறப்படுகிறது, உத்தரப்பிரதேசை நோக்கி அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்து அவர்களுடைய எல்லா விடயங்களையும் சொல்கிறார். ஆரம்பத்தில் அந்த ஊரை பற்றி சொன்னார்கள், ஊருடைய முஸ்லிம்களை பற்றி சொன்னார்கள். பிறகு அங்கிருக்கக்கூடிய கவர்னருடைய நல்ல தன்மைகளை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு அவர்கள் ஊரிலே இந்த தாருல் உலூமை கட்டியிருக்கிறது சம்பந்தமாகவும் சொன்னார்கள். கடைசியாக சொன்னாங்க, நாங்க வந்திருக்கிற நோக்கம் நீங்க அங்க வர வேண்டும், உங்களுடைய கையில பொறுப்பை தர இருக்கிறோம், அப்படி நீங்கள் வந்தால் கதையோடு கதையாக இதையும் சொல்லிவிட்டார்கள். உங்களுக்கு வீட்டுக்கான ஏற்பாடு எங்களுடைய நவாப் கவர்னர் செய்வதாக சொல்லி இருக்கிறார், அது மட்டுமல்ல மாதத்துக்கு 100 ரூபாய் சம்பளம் தருவதாக சொல்லி இருக்கிறார் என்று சொன்னார்கள். இதை கேட்டு அமைதியாக கேட்ட அவர்கள் ஒரு பதில் சொன்னார்கள், கண்ணியமானவர்களே, அந்த மனிதர்களை போன்ற உள்ளம் உள்ளவர்களாக நாங்கள் இருந்தால் நாங்களும் அரசர்களாக வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம், இவ்வளவு அலைய வேண்டிய தேவையில்லை, தாராளமாக ஆகரத்துக்காக தயாராகலாம், அவர்களை போன்ற சேவைகளை நாங்களும் செய்யலாம். அவர்கள் சொன்னார்கள், இங்க நான் இப்பொழுது பரன் நடத்தி கொண்டிருக்கிறேன், எனக்கு மாதாந்தம் 3 ரூபாய் சம்பளம் தருகிறார்கள், என்னுடைய குடும்ப தேவைகளுக்கு என்று ஒவ்வொரு மாதமும் 2 ரூபாய் தான் செலவாகிறது, அதற்கு மேல தேவைப்படுவதில்லை, 1 ரூபாய் எனக்கு மீதமாகிறது, பேலன்ஸ் ஆகிறது, அந்த 1 ரூபாயை நான் இங்கே ஓதுகிறவர்களில் யாராவது ஏழைகள் கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்து அவர்களுக்கு நான் சதக்காவாக கொடுத்து விடுகிறேன். இப்பொழுது நீங்கள் என்னை உங்களுடைய ஊருக்கு கூப்பிடுகிறீர்கள், நான் வந்தால் 100 ரூபாய் சம்பளம் தருவதாக நீங்கள் சொல்கிறீர்கள், நான் அங்கே வந்தாலும் என்னுடைய குடும்பத்துக்கு 2 ரூபாய் தான் செலவாக போகிறது, மீதி 98 ரூபாவை நான் சதக்கா கொடுக்க வேணும், அந்த சதக்காவை கொடுப்பதற்காக ஏழைகளை தேடி தேடியே என்னுடைய நேரம் கழிந்துவிடும், எனக்கு உங்களுடைய ஜாமியாவில் பாடம் நடத்துவதற்கு நேரம் கிடைக்க மாட்டாது. கண்ணியமானவர்களே, தேவைக்காக வாழ்ந்தவர்கள், தேவை பூர்த்தியானால் போதும், அதுக்கு மேல தேவையில்லை. அவர்கள் வாயடைத்து போனார்கள், எந்த பதிலும் சொல்ல முடியாமல் திரும்பி போனார்கள். இவர்கள்தான் அரசர்கள், அரசர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், கௌரவமாக வாழ்ந்திருக்கிறார்கள், எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். இதா மா இஷ்து ஃபலஸ்து அஅதிமு கூதா வஇதா மா மித்து ஃபலஸ்து அஅதிமு கப்ரா. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கட்டத்தில் படிக்கிறார்கள், எனக்கு எந்த கவலையும் கிடையாது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். சொன்னார்கள், காரணம் என்னவென்றால் எனக்கு தெரியும், நான் வாழ்ந்தால் எனக்கு சாப்பாடு கிடைக்காமல் போக மாட்டாது. எவ்வளவு காலம் வாழ்கிறோம், எல்லாம் சாப்பாடு தந்து கொண்டுதானே இருக்கிறான், நமக்கு 5 வேளை தொழுகிறது தான் பாரமாக இருக்கிறது. காலையில் லுஹர் தொழுதால் கொஞ்ச நேரத்தில் அசர் வந்து விடுகிறது, அசர் தொழுதால் பிறகு கொஞ்ச நேரத்தில் மகரிப் வந்து விடுகிறது, உதூ செய்வது, பள்ளிவாசலுக்கு வருவது, தொழுவது, இதுதான் நமக்கு பாரமாக தெரிகிறது. ஆனால் தேவைப்படும் பொழுதெல்லாம் நாம் தண்ணீர் குடிக்கிறோம், சாப்பாடு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம், இதுவெல்லாம் நமக்கு பாரமாக தெரிவதில்லை, அல்லாஹ்வும் தந்து கொண்டே இருக்கிறான். வாழ்ந்த நாளிலிருந்து 30, 40, 50, 60 வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறோம், ஒரு நாளும் பசியில இருந்ததில்லை. சொல்கிறார்கள், வாழ்ந்தால் எனக்கு சாப்பாடு கிடைக்காமல் போக மாட்டாது, எந்த கவலையும் இல்லாமல் நான் இருக்கிறேன். அப்படி நான் மரணித்து விட்டால் அப்பொழுதும் எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஏனென்றால் எனக்கு ஒரு கபரு கிடைக்காமல் போக மாட்டாது. எவ்வளவு பெரிய ஏழைகளாக இருந்தாலும், எத்தனை லட்சம் ரூபாய்கள் கொடுத்து கபரு வாங்க வேண்டியிருந்தாலும் அவர்களுக்கும் கபரு கிடைத்து விடுகிறது. காசை விட்டு போகவில்லை என்ற காரணத்தினால அவர்களை தூக்கி வீசி விடுவதில்லை. யார் யாரோ எப்படியோ ஏற்பாடு செய்து அவர்களை கபருக்கு அனுப்பி விடுகிறார்கள். நான் மௌத்தானால் எனக்கு கபரொன்று கிடைத்து விடாமல் போக மாட்டாது. ஹிம்மதி ஹிம்மதுல் முலூக் வ நஃப்ஸி நஃப்ஸு இஸ்ஸின் தரல் மதல்லத குஃப்ரா. எனக்கு உள்ள இருக்கிற மன தைரியம் இருக்கிறது, அது அரசர்களுக்கு இருக்கிற மன தைரியம். அரசர்களுக்கு இந்த கவலை எல்லாம் கிடையாது. நாம் எல்லாம் கவலைப்படுகிறோம், இப்பொழுது அந்த விலை கூடி கொண்டு போகிறது, நம்முடைய கரன்சி டவுன் ஆகி கொண்டு போகிறது, பெட்ரோல் விலை கூடி இருக்கிறது, இப்படி இப்படியே போனால் அதனுடைய விலையும் கூடும், பால் மாவும் கூடும், அரிசியும் கூடும், மாவும் கூடும், எல்லா பொருட்களுடைய விலைகளும் கூடிவிட்டால் நாம் எப்படி சமாளிக்கிறது, இந்த தொழில் சரி வருமா என்றெல்லாம் நாங்கள் யோசிக்கிறோமே. இந்த கவலை அரசருக்கு கிடையாது, ஆட்சி செய்பவர்களுக்கு இந்த கவலை கிடையாது. சொல்கிறார்கள், எனக்குள்ளே இருக்கிற மன தைரியமும் அரசர்களுக்கு இருக்கிற மன தைரியம். ஏனென்றால் நான் ஒருவனுடைய கையில் இருக்கிறேன், அவன்தான் விலையை கூட்டுகிறான் குறைக்கிறான், கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எனக்குள்ள இருக்கிற ஆத்மா ஒரு கௌரவமான ஆத்மா. மனிதனுக்கு ஒரு முஸ்லிமுக்கு எப்பொழுதும் கௌரவம் என்பது இருக்க வேண்டும். சொல்கிறார்கள், எனக்குள்ள இருக்கிற ஆத்மா அது கௌரவமான ஆத்மா. தரல் மதல்ல குஃப்ரா, உலகத்துக்காக தலை குனிவதை கேவலப்படுவதை குஃப்ரை போல பார்க்கிறது என்னுடைய நஃப்ஸு. அது குஃப்ர் எவ்வளவு பயங்கரமானதோ அதுபோலதான் உலகத்துக்காக தலை குனிவது கேவலப்படுவது. அப்படித்தான் என்னுடைய உள்ளம் அதை பார்க்கிறது என்று சொல்கிறார்கள். வைதாமா கனிஅது பில் கூத் உம்ரி ஃபலிமாதா அஹாபு ஸைதன் வ அம்ரா. ஒவ்வொரு நாளும் எனக்கு சாப்பாடு கிடைத்துக் கொண்டிருக்கிறது, தேவை பூர்த்தி ஆகி கொண்டிருக்கிறது, போதும் என்ற மனசை நான் உள்ளத்திலே ஏற்படுத்திக் கொண்டால் இதற்காக வேண்டி நான் அவருக்கும் இவருக்கும் பயந்து கொண்டிருக்க வேணும். எனக்கு யாருடைய பயமும் கிடையாது, யாருக்கும் அடிபணிய தேவையும் இல்லை. என்னுடைய தேவைகள் பூர்த்தியாகிறது, அதை கொண்டு நான் போதுமாக்கிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட பண்புள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த மனசை நாம் ஏற்படுத்தி, இது ஒரு பெரிய காரியம் அல்ல, இதற்காக நிறைய செலவழிக்க தேவையில்லை. மனசை மாற்றுறது மட்டும்தான், மனசு எண்ணம் தான் வாழ்க்கை என்று சொல்கிறார்களே, மனசை மாற்றிக் கொண்டால் சந்தோஷமாக இருக்கலாம். நமக்கு எல்லாம் இன்றைக்கு இந்த எண்ணம் தான், விலை கூடி கொண்டு போகிறது, இதை செய்யலாம் அதை செய்யலாம், இதை விட்டுட்டு போறதா, இந்த நாட்டுக்கு போறது, இப்படி பலரும் பல சிந்தனைகளில் மூழ்கி இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எங்கு சென்றாலும் ஒரே ரப்பு தான், அவன்தான் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறான். சிலருக்கு பல லட்சம் ரூபாய்களை கொடுத்தாலும் அவர்களுடைய தேவை பூர்த்தி ஆவதில்லை. ஒருவருக்கு அல்லாஹ் ஒரு நோயை கொடுத்திருக்கிறான், சிகிச்சை செய்கிறார், மருத்துவம் செய்கிறார், பல லட்சம் ரூபாய்களை செலவழிக்கிறார், ஆனாலும் அவருடைய தேவை நிறைவேறுவதில்லை. இன்னும் எத்தனையோ பேர்களுக்கு அந்த வருமானம் கிடையாது. வெறும் 10,000 ரூபாய்களில் ஒரு மாதத்தை கடத்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். 10 லட்சம் ரூபாய் வந்தும் போதாது என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். எல்லாரும் சாப்பிடுறது ஒன்றுதான், எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்பதில்லை. சில வேளைகளில் கொஞ்சம் வாங்குகிறவர் ஆரோக்கியமாக இருக்கிறார், நிறைய கிடைப்பவர் அவர் அவர் நாளுக்கு நாள் பல நோய்களில் புரண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, எந்த நிலை வந்தாலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றிருந்தால், எந்த நிலை வந்தாலும் நாங்கள் அமைதியாக எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும் என்றிருந்தால், முதலாவது அல்லாஹ்வுடைய கதா கதிரின் மீது பூர்த்தியான நம்பிக்கை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். யஅலம் அன்னமா அஸாபக் லம் யகுன் லியுஹ்திஅக் வஅன்னமா அக்தாஅக் லம் யகுன் லியுஸீபக். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சொல்கிறார்கள், மனிதனே நீங்கள் நன்றாக புரிந்துகொள், நீ நன்றாக புரிந்துகொள், உனக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறது, உனக்கு தவறி வேறொருவருக்கு போக மாட்டாது. உனக்கு அல்லாஹ் இது வரவேணும் என்று முடிவு செஞ்சிருக்கிறானோ, உன்னை தவறி வேறொருவருக்கு அது போக மாட்டாது. அன்னமா அக்தாக், உனக்கு கிடைக்காமல் வேறொருவருக்கு போக வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறது, அது ஒரு பொழுதும் உனக்கு வரமாட்டாது. லம் யகுன் லியு ஸீபக், அது உனக்கு வந்து சேரமாட்டாது, அங்க தவறு என்பது நடைபெறவே மாட்டாது. உனக்கு முடிவு செய்யப்பட்ட அந்த செல்வங்களை விடவும் மேலதிகமாக ஒரு மீட்டர் தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வானத்துக்கும் பூமிக்கும் இடையில நீ பறந்தாலும் உனக்கு கிடைக்க மாட்டாது. அல்லாஹ் முடிவு செஞ்சு வச்சிருக்கிறான். வெறும் வாழ்க்கையை மட்டும் முடிவு செய்தவன் அல்ல, வாழ்க்கையை முடியும் வரைக்கும் உள்ள அவ்வளவு தேவைகளையும் அல்லாஹு தஆலா முடிவு செய்திருக்கிறான். உலகத்தில் என்ன மாற்றங்கள் வந்தாலும் எனக்கு வாழ்க்கையை 60 வருஷம் என்று அல்லாஹ் முடிவு செய்திருந்தால் அந்த கடைசி வினாடி வரைக்கும் எனக்கு வரவேண்டியதை அல்லாஹ் தந்துதான் ஆகுவான். அப்படி இல்லை, என்னுடைய வாழ்க்கை நாளை முடிவடையும் என்று அல்லாஹ் முடிவு செய்திருந்தால் என்னுடைய கையில எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும் ஒரு நாளையும் எனக்கு கூட்டிக் கொள்ள முடியாது, அது முடிந்துவிடும். சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றிருந்தால் முதலாவது அல்லாஹ்வுடைய முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய முடிவுதான் நடைபெறப் போகிறது. நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றிருந்தால் முதலாவது இந்த முடிவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, சில நம்பிக்கை மனிதர்கள் மீது சில நம்பிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம், அந்த எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்புகளை இல்லாமலாக்கி விடுங்கள், சந்தோஷமாக இருக்கலாம். நாங்கள் சில மனிதர்கள் மீது ஒருவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நண்பர் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறார், இவரால் என்னுடைய இந்த காரியம் நிறைவேற வேண்டும், இவர் இந்த காரியத்தை செய்து தருவார் என்ற எதிர்பார்ப்பை நாம் வளர்த்துக் கொள்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த எதிர்பார்ப்புகள் தான் நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷங்களை கெடுக்கின்றது. சில பொழுது அந்த மனிதரிடமிருந்து அந்த நாம் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத பொழுது நமக்கு கவலை ஏற்படுகிறது. இவரிடத்தில் நான் இது எதிர்பார்த்தேனே, இவர் செய்யவில்லையே என்ற கவலை கூடிக்கொண்டே போகிறது. கடைசியாக இந்த கவலை கூடி 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 நோய்வாய்ப்பட்டு விடுகிறார். அந்த எதிர்பார்ப்பு இல்லை என்றிருந்தால், அவரிடம் எதுவுமே செய்ய தேவையில்லை, நான் அவரிடத்தில் எதுவும் எதிர்பார்க்கவில்லை, எதுவும் அவர் செய்ய தேவையில்லை என்று நான் நினைத்தால் அவர் எதுவுமே செய்யாவிட்டாலும் எனக்கு கவலை வரமாட்டாது. தற்செயலாக ஏதாவது செய்துவிட்டால் வரக்கூடிய சந்தோஷம் 2 மடங்காக வரும். ஏனென்றால் அந்த உதவி எனக்கு எதிர்பாராத விதமாக வருகிறது. எதிர்பாராத விதமாக ஒரு உதவி கிடைக்கும் பொழுது இரட்டிப்பாகிறது சந்தோஷம். ஒரு தகப்பன் எப்பொழுதும் மகனை பார்க்கும் பொழுது சின்ன வயசிலிருந்தே ஒரு எதிர்பார்ப்பு, சில எதிர்பார்ப்புகள், இவன் பெரியவனாக வந்து சம்பாதிச்சு என்னையும் என்னுடைய மனைவியையும் பார்க்க போகிறான், ஒரு எதிர்பார்ப்பை அவர் வளர்த்துக் கொள்கிறார். இவன் பெரியவனாக வந்து நல்ல இடத்துக்கு ஜாப் செய்ய போய் வாருகிற சம்பளத்தால் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் தருவான், நாங்கள் சந்தோஷமாக வாழலாம், சம்பாதிக்காம சாப்பிடலாம், என்னையும் என்னுடைய மனைவியையும் இவன் உம்ராவுக்கு அனுப்புவான், ஹஜ்ஜுக்கு அனுப்புவான், இவனுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்குது என்ற எண்ணங்களை தாய் தகப்பன்மார்கள் உள்ளத்திலே வளர்த்துக் கொள்கிறார்கள். எல்லாருக்கும் அது நிறைவேறுவதில்லை. நாங்கள் யார் யாரையோ பார்த்து சில கற்பனையை வளர்த்துக் கொள்கிறோம். அவருக்கு 5 ஆண் குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்க 2 பேரும் இப்ப ராஜா ராணி மாதிரி வாழ்றாங்க, எவ்வளவு நல்லா பாக்குறாங்க. கண்ணியமானவர்களே, வெறும் ஆண் குழந்தைகள் கிடைத்து விட்டார்கள் என்பதற்காக மட்டும் அவர்களுக்கு ராஜா ராணியை போல வாழ முடியாது. எல்லாருக்கும் அது கிடைப்பதில்லை. சிலருக்கு 10 ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வீட்டுக்கு வாரது ஜனாதாவை, வாப்பாவுடைய ஜனாதாவை தூக்குறதுக்கு தான். அப்படியும் இருக்கிறார்கள். அதனால் மட்டும் உலகம் சரியாகிவிடும் என்பதல்ல. இப்படியான எதிர்பார்ப்புகளை பெற்றோர்கள் வளர்த்துக் கொள்கிறார்கள். சில பொழுது அந்த குழந்தைகளிலிருந்து அது கிடைப்பதில்லை. இப்பொழுது உள்ளுக்குள்ளாலே எரிய தொடங்குகிறார்கள், சொல்ல தொடங்குகிறார்கள், கவலைப்பட தொடங்குகிறார்கள். இவ்வளோ எதிர்பார்த்தேன், இவனுக்கு இவ்வளோ செலவழிச்சிருக்கிறேன், இவனுக்கு படிப்பிச்சிருக்கிறேன், நான் இவ்வளோ எதிர்பார்த்தேன் இவனை கொண்டு, ஆனா ஒன்றுமே நடக்கவில்லையே, இவன் அப்படி செய்யறான் இல்லையே, அவரை பாருங்கள், அவர் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி, அவருடைய குழந்தைகள் அவர்களுக்கு இப்படி செய்கிறார்கள், அப்படி செய்கிறார்கள், அப்படி செலவழிக்கிறார்கள் என்று அவர்களை பார்த்து பார்த்து ஏங்கி ஏங்கி இந்த தாயும் தகப்பனும் நோய்வாய்ப்பட்டு போகிறார்கள். இந்த எதிர்பார்ப்புகள் இல்லை என்றிருந்தால் இந்த மகனால் எனக்கு எதுவும் ஆக தேவையில்லை, இவன் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டான், இவன் ஆகரத்தில் எனக்கு நல்லவனாக வந்தால் போதும் என்று ஒரு தாயும் தகப்பனும் நினைத்தால் அந்த குழந்தைகள் உலகத்தில் எதுவுமே செய்யாவிட்டாலும் இவர்களுக்கு கவலை வரமாட்டாது. நான் எதிர்பார்த்ததுதான் நடக்குது. ஏதாவது அவர்கள் கொஞ்சம் சின்ன உதவி செய்துவிட்டாலும் சந்தோஷம் வரும். ஏனென்றால் எதிர்பார்க்காமல் அந்த உதவி கிடைக்கிறது. இப்படி நாங்கள் பலர் மீது பல நம்பிக்கைகளையும் எதிர்பார்ப்புகளையும் வைத்திருக்கிறோம். இதை இல்லாமலாக்குங்கள், சந்தோஷமாக இருக்கலாம். தொழிலுக்கு சேர்ந்த நாளிலிருந்தே ப்ரொமோஷனை பத்தி தான் யோசனை. இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், எனக்கு சம்பளத்தை கூட்டுவாங்க, இந்த சிந்தனையிலேயே வேலை செய்கிறார். இப்பொழுது சம்பளம் கூடுற மாதிரி தெரியல, ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி தெரியல, கவலை. இப்ப அதை யோசிக்கிறார், இதை யோசிக்கிறார், அலட்டிக் கொள்கிறார் மனசை போட்டு. எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டாது, என்னுடைய சம்பளத்தை கூட்ட மாட்டார்கள் என்று நினையுங்கள். அது கூடாவிட்டாலும் ப்ரொமோஷன் கிடைக்காவிட்டாலும் சந்தோஷமாக இருக்கலாம். தற்செயலாக கிடைத்து விட்டால், அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் அது கிடைத்துதான் ஆகும். கிடைத்து விட்டால் வரக்கூடிய சந்தோஷம் இரட்டிப்பாக இருக்கும். பலர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். தொழிலாளிக்கு முதலாளி மீது எப்பொழுதும் சில எதிர்பார்ப்புகள். இவர் என்னுடைய திருமணத்துக்கு இப்படி செய்வார், என்னுடைய மகளுடைய திருமணம் வருகிறது, இன்னாருக்கு இப்படி செஞ்சிருக்கிறார், அதனால எனக்கும் இப்படி செய்வார் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள். அது நிறைவேறாத பொழுது கவலைப்பட ஆரம்பிக்கிறார்கள். அனாவசியமான கவலைகள் வேண்டாம். கவலைக்குரிய செய்திகளை கூட உலமாக்கள் சொல்றாங்க, கேட்காதீங்க. உங்களுக்கு தேவையில்லையா? மற்றவர்களுடைய குறைகள், உங்களுடைய மனசை சஞ்சலப்படுத்தக்கூடிய விஷயங்களை காதுக்குள்ளே போடாதீர்கள். அதுவெல்லாம் போய் உங்களுடைய உள்ளத்தை குழப்பிவிடும். அனாவசியமான சிந்தனைகளை வளர்த்து 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 அதை காதால் கேட்கிறோம், சிந்தனையால் சிந்திக்கிறோம், கண்ணால் பார்க்கிறோம். பார்த்து 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 நாங்கள் கெட்டு போனதுதான் மிச்சம், வேற எதுவுமே நடப்பதில்லை. அதமுடைய மகனே, நீ ஒன்றை நாடுகிறாய், நான் ஒன்றை நாடுகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், நீ ஒன்றை நாடுகிறாய், நான் ஒன்றை நாடுகிறேன். கடைசியில் நடக்கிறது நான் நாடியது மட்டும்தான், நீ நாடியதெல்லாம் நடப்பதில்லை. ஆகவே கண்ணியமானவர்களே, சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றிருந்தால் முதலாவது இந்த எதிர்பார்ப்புகளை இல்லாமலாக்கிக் கொள்வோம், சந்தோஷமாக வாழலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை உலகத்திலும் மறுமையிலும் நசீபாக்குவானாக. உலக கவலைகள் இருந்து நம்மை பாதுகாப்பானாக. வாழ்நாளுடைய எல்லா வாழ்க்கையுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹு தஆலா இலகுவாக நம்முடைய காரியங்களை பூர்த்தி செய்ய தருவானாக. மறுமையுடைய அனைத்து காரியங்களையும் அனைத்து நிலைகளையும் நமக்கு நலவானதாக ஆக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.